السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أحمده وصلي على رسوله النبي الكريم، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. وقال عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام: إن أريد إلا الإصلاح ما استطع، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب، سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனதருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய ஜும்ஆ என்ற உயர்ந்த உன்னதமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய கண்ணியமான இறை இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் கூடியுள்ள இந்த இடம், இந்த நேரம் இவற்றினுடைய மதிப்புகளை உணர்ந்தவர்களாக, பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணியவர்களாக, பள்ளியிலே இருக்கும் காலமெல்லாம் ஏத்திக்காக்கூடிய நீயத்தோடு இருக்கக்கூடியவர்களாக என்னை ஆக்கிக் கொள்வோமாக. மேலும் முழு வாழ்க்கையிலும் அல்லாஹும் அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அதை அனைத்தையும் எடுத்து நடக்க முயற்சிப்போமாக. எவற்றை விட்டெல்லாம் விலக்கி இருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்திருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உலகம் மிக முக்கியமான ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறது. வருடத்தினுடைய துவக்கத்தை எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்களாகவே ஒரு முடிவை செய்து அதற்கேற்ப பலவிதமான கொண்டாட்டங்கள், பலவிதமான களியாட்டங்கள், இறைவனுக்கு எதுவெல்லாம் திருப்தி தர மாட்டாலும் அப்படிப்பட்ட சகல விதமான காரியங்கள் அனைத்தையும் அரங்கேற்றி வருடத்தை துவங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதே வருடத்தினுடைய துவக்கத்தில் மற்றொரு சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக பேசக்கூடிய, சந்தோஷமாக கதைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அதுதான் நாம் இருக்கக்கூடிய இன்றைய தினம், ரபீஉல் அவ்வல் என்ற மாதத்தினுடைய முதலாவது நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி, அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றி பரவலாக பேசப்படக்கூடிய, அதிகமாக சிந்திக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலக மக்களுக்கும் அன்பளிப்பாக அல்லாஹுடைய ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தை வாழக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பல்வேறு விதமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள, குறிப்பாக அவர்களுடைய நபித்துவத்திலிருந்து இறுதி கட்டம் வரை உள்ள ஒவ்வொரு காலகட்டங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஏராளமான புரிதல்களை, ஏராளமான பாடங்களை இந்த உம்மத்திற்கு அது கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் காண வேண்டிய மிக முக்கியமான விடயம், அவர்களுடைய மிக உயர்ந்த அக்லா, மிக உயர்ந்த நற்குணம் அது எத்தகையதாக இருந்தது. இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த நற்குணத்தின் பக்கம்தான் சேவை காணக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்குணத்தின் பக்கம்தான், அந்த நேர்மை, அந்த நடுநிலையான போக்கு, அழகான குணங்கள் இவற்றின் பக்கம்தான் சேவை காணக்கூடியவராக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆன் ஒரு சிறிய வார்த்தையிலே சொல்கிறது. 40 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சராசரியான சாதாரண ஒரு மனிதராக அந்த அரபு மண்ணிலே பிறந்து வளர்ந்து அதிலே ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்து அதை எட்டி வைக்க வந்தார்களோ அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு பொய்யர் என்றும் சாஹிர் சூரியக்காரர் என்றும் மற்ற பட்டங்கள் எல்லாம் சூட்டப்பட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினார். முழு ஆயத்தும் அல்ல, ஆயத்துமே ஒரு சிறு பகுதி. அதுல அல்லாஹ் தஆலா சொன்னார், இப்பொழுதுதானே நீங்கள் என்னை பொய்யர் என்று சொல்கிறீர்கள், இப்பொழுதுதானே என்னை சூனியக்காரன் அல்லது சாஸ்திரக்காரன் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். என்னுடைய கடந்த கால வாழ்க்கை ஒன்று உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஒரு நீண்ட வாழ்க்கை, 40 வருட கால வாழ்க்கை உங்களுக்கு முன்பதாக நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறையை, நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகுள்ள வாழ்க்கை அல்ல, நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு சிறிய குறையை, ஒரு சிறிய கரையை உங்களால் சுட்டி காட்ட முடியுமா என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்ல சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு வாழ்க்கை யாரும் உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பெரிய பெரிய தலைவர்கள் மார்க்க அடிப்படையிலும் அல்லது உலக அடிப்படையிலும் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தையே ஆட்சி படைக்க சக்தி இருப்பதாக கருதி கொள்ளக்கூடிய வல்லரசு நாட்டினுடைய தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எவரும் சொல்ல இயலாது, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், நான் எவ்வாறு மக்களிடத்தில் பழகிறேன் அதே மாதிரி நீங்க பழகுங்கள், எனது மனைவி மக்களோடு நான் எவ்வாறு நடக்கிறேன் அதே மாதிரி இந்த நடங்கள் என்று தன்னுடைய வாழ்க்கையை எவரும் முன்னுதாரணமாக சொல்ல இயலாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்ல வைத்தால், அவன் சொல்லினான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை இது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, வாழ வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக ஆக்கினார். எதிரிகள் கூட குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. எதிரிகள் எப்பொழுதுமே தனது எதிரியினுடைய வாழ்க்கையில உள்ள குறைகளை துருவி துருவி ஆராய்வார்கள். அப்படிப்பட்டவர்களால் கூட ஒரு சிறிய குறையை சுட்டி காட்ட முடியாத மிக அப்பலுக்கற்ற தூய்மையான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களும் வாழ்ந்தார்கள், பிறருக்கும் வாழ கற்றுக் கொடுத்து சென்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபியில சொல்வார்கள், அல் ஃபவுலு மா ஷஹிதத் பிஹில் ஆதா, ஒருவருக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிறப்பு மற்றவர்கள் சொல்லி வருவதல்ல, மாறாக ஒரு மனிதருடைய எதிரி இருந்தாலும் அந்த எதிரியும் அவருடைய சிறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபர் தான் உண்மையிலே சிறந்த நபர் என்பதாக சொல்வார்கள். அதன் அடிப்படையில் நாம் வைத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில மார்க்கத்தின் அடிப்படையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்ல, மார்க்கத்தின் அடிப்படையில் பல எதிரிகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு எதிரிகளோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள், அந்த எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி எல்லாம் நடந்தார்கள், நபி அவர்களை பற்றி அந்த எதிரிகள் தங்களை அறியாமலே சொன்ன வார்த்தைகள் என்ன என்று நாம் சரித்திரத்திலே பார்ப்போமாக இருந்தால், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்துல ஆரம்ப பக்கங்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமூச்சாக எதிர்த்தவர் ஒரு காலம் வரைக்கும், ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதிலேயே பிரதான நபராக இருந்தவர் அபூ சுஃபியான். ஹிஜ்ரி 8க்கு பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவி மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு சஹாபியாகவும் ஆகிறார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரையிலும் நடந்த பல யுத்தங்களில் முன்னணி தலைவராக இருந்து அந்த படைகளை வழிநடத்தி சென்றவர் இந்த அபூ சுஃபியான். இவர் ஒரு நேரம் ரோம் தேசத்துக்கு செல்கிறார். சென்ற இடத்துல அங்குள்ள ரோம மன்னர் ஹிர்கல் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர், அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க அழைப்பு கிடைத்திருக்கிறது. ஹிஜ்ரி 6வது ஆண்டு காஃபிர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்திருந்தார்கள், போர் நிறுத்த உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் தொடர்ந்து பல யுத்தங்கள் நடந்து வந்தது. அந்த 6வது ஆண்டுலதான் சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டது. அதுல அடுத்த 10 ஆண்டுகளுக்கு யுத்தம் நடைபெறாது என்று முடிவு செய்யப்பட்டது. இப்ப பிரச்சனை இல்லை, யுத்தம் இல்லாத நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை சரியாக பாவித்தார்கள். தன்னை சூழ உள்ள சுற்றி உள்ள பல நாட்டு அரசர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். அதன் அடிப்படையில ரோம் தேசத்து மன்னர் ஹிர்கலுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதுல குறிப்பிட்டிருந்தார்கள், நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள், அதன் மூலமாக நீங்கள் சலாமத் அடைவீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருவார். நீங்க இஸ்லாத்தை தழுவுவதால உங்களை கொண்டு முழு நாடும் இஸ்லாத்தை தழுவும், அதனால உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருவார். எனவே நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த மன்னர், ஒரு கிறிஸ்தவ மன்னன், பலவிதமான ஆய்வுகள், அவனுடைய வேதத்துல சொல்லப்பட்டது, அவனுடைய மார்க்க குருமார்கள் சொன்னது என்று பலவற்றை வைத்து ஆய்வு செய்து இப்படிப்பட்ட ஒரு நபி வரவிருக்கிறார் என்பதை எல்லாம் விளங்கி இருந்தார். இந்த நேரத்துல தான் இந்த அபு சுஃபியானுடைய குழு, ஒரு வியாபார கூட்டம் அந்த ரோட் தேசத்திற்கு செல்கிறது. சென்ற இடத்துல அந்த மன்னர் யோசிக்கிறார், எங்கள நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரபியர்கள், அவர்களை கூப்பிட்டு விசாரிப்போம், அவர்கள் இந்த முகமது நாளை பத்தி என்ன சொல்கிறார்கள் என்று நாம் விசாரிப்போம் என்று அவர்களை அழைத்து உட்கார வைத்து நீண்ட உரையாடல் அந்த அபு சுஃபியானுக்கும் இந்த ஹிர்கல் மன்னருக்கு மத்தியில் நடைபெறுகிறது. இங்கு கவனிக்க வேண்டிய விடயம், இரண்டு பேருமே காசிர்கள். இரண்டு பேர்ல ஒத்தர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபி இல்லை, ரெண்டு பேருமே நபி அவர்களுடைய மார்க்கத்திற்கு முரண்பாடான கொள்கை உடையவர்கள். இதுல ஹிர்கல் பல கேள்விகளை கேட்கிறார். அபு சுஃபியான் அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்கிறார். எந்த ஒரு கேள்வியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக அவர் ஒரு பொய்யர் என்றோ அல்லது அவர் ஏமாற்றுக்காரர் என்றோ அல்லது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக எந்த ஒரு குறையையும் அவரால் சுட்டி காட்ட முடியவில்லை. பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த ஹதீஸை அவர் தான் அறிவிக்கிறார். அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் நான் ஒரு வார்த்தை சரி இவரை பற்றி சொல்ல முடியாம போச்சு, எனக்கு நான் ஏதாவது மாற்றமாக சொல்லி என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை பொய்யர் என்று சொல்லி விடுவார்களோ என்ற பயத்தால் நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விட்டேன். எதிரிக்கு கூட வாய் அடைக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு. இது இவருடைய நிலைதான். மறுபக்கம் கேட்டுக் கொண்டிருந்த அந்த எதிரி, அந்த மாற்று கருத்துள்ளவர், அந்த ஹிர்கல், அவர் சொன்னார், அந்த அத்தனை கேள்விகள், அத்தனை கிட்டத்தட்ட 10-12 கேள்விகள் கேட்டார். அந்த அத்தனை கேள்விக்கான பதிலை பெற்றுக் கொண்டதற்கு அவர் சொன்னார், இன்கான மா தகூலு ஹக்கன், புகாரியுடைய ரிவாயத்தில் வருகிறது, இன்கான மா தகூலு ஹக்கன் சயம்லிக்கு மௌதியா கதவைய ஹாத்தை, நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த பதில்கள் உண்மையானதாக சத்தியமானதாக இருந்தால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாதாரணமான நபராக இருக்க மாட்டார், என்னுடைய கால்கள் எந்த ரோமாபுரி மண்ணிலே பட்டுக் கொண்டிருக்கிறதோ இந்த மண்ணையும் அவர் ஆட்சி செய்வார், இந்த மண்ணுக்கும் அவர் சொந்தக்காரராக ஆகுவார். ولو كنت اعلم اني اتخلف اليه لتجسمت لقاءه ولو كنت عنده لغسلت عن قدميه. மேலும் அவர் சொன்னார், எனக்கு முடியுமாக இருந்தால் இந்த கிறிஸ்தவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திப்பதை என்னை தடை செய்யாமல் நான் சென்று சந்திக்க முடியுமாக இருந்தால் சிரமப்பட்டால் அவரை சந்திக்க செல்வேன், அவர் கிட்ட இருந்தால் நான் அவருடைய இரண்டு கால்களையும் கழுவி விடுவேன் என்று அன்றைய சூப்பர் பவர், அன்றைய வேர்ல் பவராக இருந்த ரோம் தேசத்து மன்னன் இந்த வார்த்தைகளை சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, எதிரிகளோடு எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளக்கி வைத்திருந்த விளக்கம் இந்த அளவுக்கு உறுதியானதாக, இந்த அளவுக்கு தெளிவானதாக இருந்தது. இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இது போல வேற பல எதிரிகளையும் சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு கருத்துக்கு வித்தியாசமான கருத்து சொல்லப்பட்டால் அவரோட மக்கள் எவ்வாறு நடக்கிறார்கள், அந்த நாடு அந்த வித்தியாசமான கருத்துள்ள மனிதரை எவ்வாறு எதிர்கொள்கிறது, தனது நாட்டுக்கு வேண்டாத ஒரு எதிரி அல்லது தனது நாட்டில் அகப்பட்டு கொண்ட ஒரு கைதி என்று சொன்னால் அந்த கைதியோடு எவ்வளவு மோசமாக நடக்கிறார்கள். ஒரு பக்கம் பேசுவார்கள், பக்கம் பக்கமாக மீடியாக்களை எடுத்து பார்த்தா ஹியூமன் ரைட்ஸை பற்றி தாராளமாக பேசுவார்கள், மனித உரிமைகளை பற்றி பேசுவார்கள், ஆனால் மறுபக்கம் மனித உரிமைகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காத ஒரு சமூகம் தான் இன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகளாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் ஒரு எதிரி சிக்கிறார், ஒரு மிகப்பெரிய எதிரி சிக்கிறார், சாதாரண எதிரி அல்ல, ஒரு சிறிய பகுதியினுடைய ஆட்சியாளர் தான். அவர் ஆட்சி செய்தது என்னவோ சிறிய பகுதி, ஆனால் அவர் சப்ளை செய்த உணவு போய் சேருகிறது மக்கா வாசிகளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அந்த உணவு சப்ளையை அப்படி நிறுத்தி இருக்க முடியும். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதர் துமாமத் இப்னு உஸ்மா, யமாமா என்ற பகுதியுடைய ஆட்சியாளர், துமாமா என்ற ஒரு மனிதர், அவரை சஹாபாக்கள் உடைய ஒரு சிறிய படை போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவரை கைது செய்து கொண்டு வந்து விட்டார்.
கொண்டு வந்து மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சுனன் நசையில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அதுல அந்த கைதி ஒரு நாட்டினுடைய அரசர், அவர் இப்ப கைதியாக்கப்பட்டு மஸ்ஜித் நபவியில கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்குள்ள ஏற்பாடுகள், ஒரு கைதியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான், அந்த மனிதருக்குள்ள உரிமைகள் இருக்கிறது. அவர் சாப்பிடணும், அவர் குளிக்கணும், அவர் குடிக்கணும், அவருடைய இயற்கையான தேவைகள் இருக்கிறது. அந்த அத்தனைக்குமான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது. மீது நேரங்களில் மஸ்ஜித் நபவியுடைய சூழ்நிலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு யாரும் போய் தாவத் கொடுக்கல, யாரும் எந்த விதமான அழைப்பு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய நேரத்துல, மாலையில அல்லது ஏதாவது ஒரு நேரத்துல வீட்டுக்கு போகின்ற நேரத்துல, அந்த கட்டி வைக்கப்பட்ட கைதி கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா சுமாமா, சுமாமாவை கூட நிலை என்ன, நீங்க என்ன என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள்? அரபியர்களுக்கு இயற்கையாக இருந்த ஒரு குணம், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் தன்னை அடிபணிய வைத்துக் கொள்ள மாட்டார்கள், தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார். அதனால் அவர் சொன்னார், தான் இவ்வளவு பெரிய இடத்துல சிக்கி இருக்கிறோம் என்று இருந்தும் அவர் சொன்னார், நீங்க என்னை கொலை செய்தால் அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, கொலை செய்ய வேண்டிய நபரத்தான் நீங்க கொலை செய்திருக்கிறீர்கள், ஆனாலும் எனது ரத்தத்திற்கு பழி வாங்கப்படும், என்ன சமூகத்தை வந்து உங்களை விட மாட்டாங்க. அதே நேரம் எனக்கு நீங்க மன்னிச்சு உபகாரம் செய்து விட்டுவிட்டால் ஒரு நன்றி செலுத்தக்கூடியவனுக்கு உபகாரம் செய்தவராக ஆவீர்கள் என்று கண்ணியமாக தன்னுடைய விடுதலையே கேட்கிறார். மன்னிச்சிருங்க விட்டுருங்க என்று கேட்கல, அவர் கேட்கிறதுலையும் இந்த என்ன கொலை செஞ்சாலும் பழிக்கு பழி வாங்கப்படுவீர்கள் அது நிச்சயம், அதே நேரம் மன்னிச்சா நான் உங்களோட மிச்ச நல்ல இறக்கமாக நடந்து கொள்வேன் என்று கண்ணியமாக தன்னுடைய மன்னிப்பை கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லல. ஒரு சில நாட்கள் ரிவாயத்துல மூணு தடவைகள் இருந்து வருகிறது, அந்த அத்தனை தடவையும் நபி அவர்கள் கேட்க அவர் இதே பதில சொன்னார். மூன்றாவது தடவையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லிஹு சுமாமத் ரலியல்லாஹு தஆலா, அந்த சுமாமாவை நீங்க அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நசையுடைய ரிவாயத்துல வருகிறது, அந்த மனிதர் அவிழ்த்து விடப்பட்டவர் அருகிலே உள்ள ஒரு ஓடைக்கு சென்றார், சென்று குளித்து விட்டு திரும்பி வந்தார், வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினார். அந்த நேரத்துல இஸ்லாத்தை தழுவியது மட்டுமல்ல, அவர் சொன்ன வார்த்தை சரித்திரத்துல மிஷ்காத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல சொல்ல அவர் சொல்கிறார், வல்லாஹி உங்களோட முகத்தை போல இதுவரைக்கும் எனக்கு ஆக வெறுப்பான முகம் எதுவும் இருக்கல, ஆனா இப்போ உங்களோட முகத்தை போல ஆக விருப்பமான முகம் எதுவும் இருக்கல, உங்களோட மார்க்கத்தை போல ஆக வெறுப்பான மார்க்கம் எதுவும் எனக்கு இருக்கல, இப்போ உங்களோட மார்க்கத்தை போல ஆக விருப்பமான மார்க்கம் எதுவும் இல்லை. இதே போல மக்காவை பத்தி சொன்னார், இந்த மக்கா மாநகரம் உங்களோட ஊர், அதுதான் எனக்கு ஆக வெறுப்பாக இருந்தது, இப்ப இதை போல விருப்பமான ஊர் எதுவும் இல்லை என்று மூளையில் சொல்லிவிட்டவர் சொன்னார், மக்காவுக்கான ரேஷன் சப்ளை, உணவு சப்ளை எந்த ஏரியா எந்த பகுதியில இருந்தா போகிறது, ஒரே ஒரு உத்தரவு கொடுங்க, அந்த ரேஷன் இப்பவே நான் நிறுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க அதை தொடர்ந்து நடத்துங்கள், வழக்கம் போல அந்த ரேஷன் உணவு சப்ளை நடக்கட்டும் என்று அவரை ஊக்குவித்தார்களே தவிர தடுத்து நிறுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியோட ஒரு கைதியோட நடந்து கொண்ட முறை, இது எல்லாத்தை விட இன்னொரு மிகப்பெரிய எதிரி, எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எதிரி, அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு எதிரி, கடைசி வரை குஃபுரிலே மரணித்து விட்ட எதிரி அபூஜஹல். அபூஜஹலுடைய அவர் பத்ருடைய யுத்தத்துல கொல்லப்பட்டு இறந்துட்டார் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டுல. ஹிஜ்ரி எட்டுல இதே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபி ஜஹல், அவர் ஃபத்ஹ மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரடியில் அவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் நடந்து கொண்ட முறை சரித்திர புகழ் மிக்கது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், கடந்த மாதம் உலகத்துல ஒரு பெரும் தலைவர் இறந்து விட்டதாக முழு உலகமும் அவருக்காக அனுதாபத்தை தெரிவித்தது. அவருடைய சரித்திரம் பேசப்பட்டது, அவரை பற்றி மீடியாக்கள் ஏராளமான செய்திகளை கொடுத்தது. ஆனால் வளம போல மீடியாக்கள் எங்களுக்கு செய்த அநியாயத்துல ஒன்றுதான், எதனால அவர் இப்படி மாறினார் அது சொல்றேன். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தலைவர், அவருக்காக உலகமே கதறி அழுதது, அவருடைய சரித்திரங்கள் பேசப்பட்டது, அவர் தனது சமூகத்திற்காக தனக்கு எதிராக நடந்து கொண்ட மற்ற சமூகத்திற்காக எப்படி எல்லாம் இரக்கத்தோட கிருமியோட நடந்து கொண்டார் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதே மனிதர் சொன்ன வார்த்தை நான் அடுத்தவர்களை அரவணைக்கிறது, எனது சமூகத்துக்காக அர்ப்பணிக்கிறது. இந்த தன்மை எல்லாம் படித்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில். அவர்களுடைய ஃபத்ஹு மக்கா, மக்காவில வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல அவர்கள் செய்த அந்த மன்னிப்பு தான் என்னை இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கியது என்று சொன்னார். ஆனால் சரித்திரத்த மீடியாக்கள்ல எங்கேயும் அது வெளிப்படுத்தப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல காஃபிர்கள் அவர்களுக்கு பல பல விதங்களில் துன்பம் கொடுத்தவர்கள், அவருடைய சகோதரர் மட்டுமல்ல அவருடைய சாச்சா ஒரு வகையில சகோதரர் மற்றொரு வகையில சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலை சின்னாபின்னப்படுத்திய எதிரிகள் வஹ்ஷி அதே போல ஹிந்தா போன்றவர்கள் முன்னால் நிற்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களோடு எப்படி நடந்து கொள்ள விரும்புகிறீர்கள், நான் எப்படி உங்களோட நடந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அரபியர்களுடைய அதே பழக்கம், எல்லா இடத்திலும் அவர்களுடைய ஒரு பொதுவான ஒரு வழக்கம் இருக்கிறது, தங்களை பணிய வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்திலும் சொன்னார்கள், எங்களை மன்னித்திருங்கள் சொல்லல, மாறாக சொன்னார்கள், அந்த அகுல் கரீமும் இபுன் அகில் கரீமின், நீங்கள் மிச்ச நல்ல மனிதர், உங்களோட பரம்பரையும் நல்ல பரம்பரையாச்சு என்று மட்டும் சொன்னார்கள். அதாவது நீங்களும் நல்ல மனிதர், உங்களோட வாப்பாவும் நல்ல மனிதர், உங்களோட அப்பாவும் நல்ல மனிதர், அதுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் என்ற கருத்து. மன்னிங்கள் வார்த்தை அவர் சொல்ல மாட்டார். அதுக்கேற்ப நபி அவர்கள் சொன்னார்கள், கடும் விளைவை ஏற்படுத்தியவர்கள், பல இக்கட்டான சூழலை ஏற்படுத்திய சில ஆண்கள் சில பெண்கள் கிட்டத்தட்ட 11 அல்லது 13 நபர்கள், அந்த 13 நபர்கள் விஷயத்தில் நபி சொன்னார்கள், காமாவுடைய திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் அவர்களை அவருடைய மனைவி உம்மு ஹகீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அனுமதி கேட்டார், நான் இக்ரிமாவை உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வரட்டுமா, அவருடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் தருவீர்களா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் தன்னுடைய நற்குணத்தை வெளிப்படுத்தினார்கள். சொன்னார்கள், நான் அவருடைய உயிருக்கு அனுமதி, அவருடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன், அவர் அழைச்சி கொண்டு வார். நீண்ட தூர பயணம், அந்த பயணத்துல பல விதமான சிரமங்களை எதிர்கொண்டார்கள். உம்மு ஹகீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திரும்ப அழைத்து கொண்டு வருகிறார்கள். திரும்ப அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறார்களோ அந்த அவைக்கு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். வருவதற்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுடைய வருகையினுடைய செய்தி கிடைக்கிறது. அந்த நேரத்துல தன் கூட இருக்கிற சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலேயே அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளம் அந்த இக்ரிமா விஷயத்துல, அவர் வாப்பான விஷயத்துல எந்த அளவுக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கும், எந்த அளவுக்கு கோபத்துல இருக்கும் என்பதை நபி அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால முன்கூட்டி அவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார்கள். சொன்னார்கள், இக்ரிமத்துபுன் அபி ஜஹலின் முஸ்லிமன் முஹாஜிரா, இக்ரிமத்துபுன் அபி ஜஹல் அவர் இப்பொழுது இஸ்லாத்தை தழுவக்கூடியவராக, அல்லாஹுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யக்கூடியவராக வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்துக்கு வந்தா பலா தசுபு அபா, அவருடைய வாப்பாக்கு ஏற்க வேண்டாம், அவருக்கு வந்தால் அவருடைய வாப்பாக்கு நீங்க ஏற்க வேண்டாம். யூதில் ஹைய ஓலா எவ்வளவு மையத்தை, ஒரு மையத்துக்கு ஏற்றுறது அது உயிருள்ளவருக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும், மையத்துக்கு அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது, எனவே நீங்க அவருக்கு அவர் வாப்பாக்கு கூட நீங்க ஏற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த இக்ரிமா கிட்ட வந்து இறங்கிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்யும்படி உத்தரவு கொடுத்திருந்த அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது தன்னுடைய மேல் ஆடை தனது உடலில் இருந்து கீழே நழுவி விழக்கூடிய அளவுக்கு பாய்ந்து எழுந்து சென்று அவரை வரவேற்கிறார்கள். வரவேற்று அவர்கள் கேட்கிறார்கள், என்ன விஷயம், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் அங்கேயும் அரபிய புத்தி அது வேலை செய்கிறது. அவர் சொன்னார், இந்த பெண் அதாவது தன்னுடைய மனைவியை காட்டி அருகில் அவட மனைவி தன் முகத்தை மறைத்தவளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மனைவியை சுட்டி காட்டி சொல்கிறார், இவள் சொன்ன இந்த பெண் சொன்னார், நீங்க எங்கள் உயிருக்கு அனுமதி உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக சொன்னார், அதனால் நான் வந்தேன் என்பதாக சொல்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உங்களுக்கு நான் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு, இனி நீங்க என்ன நாடுகிறீர்கள் என்று அவர் நபி அவர்கள் கேட்கிறார், நீங்க என்ன நாடுகிறீர்கள், என்னை எதன் பக்கம் எதற்காக என்னை எதன் பக்கம் அழைக்கிறீர்கள் என்ன தாவத் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நேரத்தோடு நீங்க எங்கள்கிட்ட நல்லவராகத்தான் இருந்தீர்கள், நீங்க சொல்ற விஷயமும் நல்லதுதான் என்று அவர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் திரும்பவும் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? நபி அவர்கள் சொன்ன திரும்பவும் அந்த சஹாதத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம், அபூ ஜஹல் தான் குஃப்ரில் மரணித்து விட்டார், ஆனா அவர் மகன் இப்ப இஸ்லாத்துல வந்திருக்கிறார் என்ற சந்தோஷத்துல மீண்டும் சொன்ன சொல்கிறார்கள். அவர் அதற்கு பிறகு சொன்னார், அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இருக்கிற இந்த இடத்துல இந்த நேரத்துல நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டு அதை என்னால அல்லாஹ்விடத்துல பெற்று தர முடியும்டா, நிச்சயமாக அதை நான் பெற்று தருவேன், உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் அந்த மனிதர் இக்ரிமத்து பின் அபீ ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது, எனக்கு உலகத்துடைய இந்த தேவையும் இல்லை, உங்களுக்கு எதிராக முன்னாலோ பின்னாலோ நான் என்னென்ன பேசினேனோ என்னென்ன படைகளை நான் கலந்து கொண்டேனோ அந்த அத்தனையும் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்கு மட்டும் நீங்க இஸ்திக்ஃபாருக்காக துவா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனைக்குமாக துவா செய்தார்கள். சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது, எர்முக்குடைய யுத்தத்துல அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா முஜாஹிதாக முஹாஜிராக ஷஹீதானார். கண்ணியத்திற்குரிய பெரியார் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளோடு இவ்வாறு நடந்திருப்பார்களாக இருந்தால், தன்னுடைய நண்பர்களோடு இவ்வாறு நடந்திருப்பார்கள், தன்னுடைய மனைவி மக்களோடு இவ்வாறு நடந்திருப்பார்கள். நண்பர்கள் அனசுபுரு மாணிக்கிறது எல்லாம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம், அவர்களுடைய பணியால் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நபி அவர்களுடைய சிதிமத்தில் இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த ஒரு காரியத்தை பற்றியும் இதை ஏன் செய்தாய், ஒரு காரியத்து கூட எனக்கு கேட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமும் அழகானது, அவர்களுடைய உடலும் அழகானது, அவருடைய உடலும் மென்மையானது, உள்ளமும் மென்மையானது, அவர்களுடைய கையை நான் தொட்டு பார்த்தேன், அதில் அவர்கள் சொல்கிறார்கள், மா மசித்து ஹஸ்தன், எந்த ஒரு பட்ட ஆடையும் கூட நான் தொட்டதில்லை, அல்யனமின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளங்கையை விட மிச்ச சொத்தான மென்மையான பட்டு எந்த ஒரு பட்டையும் நான் தொட்டு பார்த்ததில்லை, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலும் மென்மையானது, உள்ளமும் மென்மையானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய நண்பர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஷாஹிரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 வருடங்கள் குஃப்ரில், அதற்கு பிறகுள்ள 60 வருடங்கள் இஸ்லாத்துல இருந்து மறைந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா தனது நண்பர் தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கிறார்கள், அஹ்சன மின்க லம் தரத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதி நிஸாஉ குலித்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபி கஅன்னக கத் குலித்த கமா தஷாஉ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே தனிப்பட்ட ஒரு கவிஞராக இருந்தவர்கள். காஃபிர்களுக்கு எதிராக நபி அவர்கள் பலவிதமான யுத்தங்கள் செய்ய வேண்டி வந்தது. ஆயுதத்தால் யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஆயுத தாக்குதலுக்கு தயாராக இருந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப், தல்ஹா இப்னு உபைதுல்லா, அதே போல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்கள். இதே போல கவிகளால் அவர்கள் தாக்கும் பொழுது அந்த கவிகளுக்கு பாடல்களுக்கு பாட்டின் மூலமே பதில் கொடுப்பதற்கு தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா போன்ற பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபி நபி அவர்களை பற்றி படிக்கிறார்கள், அஹ்சன மின்க லம் தரத்து ஐனி, நபிய நாயகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட மிக அழகான ஒருவரை என்னுடைய 2 கண்களும் கண்டதில்லை, அஜ்மல மின்க லம் தலிதி நிஸாஉ, உடல்ல மிக அழகான நேர்த்தி மிக்க ஒருவரை உலகத்துல எந்த பெண்ணும் உங்களை விட அழகான ஒருத்தரை பெற்றெடுக்கவில்லை, குலித்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபி, எல்லா விதமான மாசுக்கள் எல்லா விதமான குறைகளை விட்டு நீங்கிய நிலையிலேயே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கண்ணக கது குலித்த கமா தஷாஉ, நீங்க ஒருத்தர் அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு விருப்பம் கொடுத்தா எப்படி உங்களை படைக்கணும் என்று கேட்டு அதுக்கு ஏற்ப அவர் சொல்ல சொல்ல படைச்சது மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சு வச்சிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய நண்பர்களும் சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், உலகத்துல மனிதன் பல இடத்திலும் பலவிதமான பெயர்களை வாங்கலாம், ஆனால் தன் மனைவிட்ட பெயர் வாங்குவது அதுதான் ஆகப்பெரிய கஷ்டம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்கள் ஒவ்வொருத்தரும் நபி அவர்களை புகழ்ந்தே இருக்கிறார்கள். குறிப்பா ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொடுக்கக்கூடிய பாராட்டு வார்த்தைகள், ரெண்டு பேருக்குமார் வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 48 வயசு வித்தியாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் போது அவர்களுக்கு வயசு 63 தான், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 18, 45 வயது வித்தியாசம் இருந்தும் அந்த பெண்ணுக்கும் ஒரு இளம் வயது பெண்ணுக்கும் ஒரு சிறந்த கணவனாக வாழ்க்கையை கொடுத்தார்கள், அந்த பெண்ணுக்கான வேண்டிய நேரத்தை கொடுத்தார்கள். அவர்களும் சந்தோஷப்பட்டு சொல்கிறார்கள், நபி அவர்கள்
அவர்கள் அவர்களை போல வேறு யாரும் அதுக்கு முன்னாலும் இருந்தில்லை, அவர்களுக்கு பின்னாலும் இருந்தில்லை. செல்லம் அவர்களுக்கு முன்னாலோ பின்னாலோ அவர்களை போல நான் யாரையும் கண்டில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்களுடைய அஹ்லாஸ் எங்களோட வாழ்க்கையில வரும். குறிப்பாக இஸ்லாமியர்களாக நாம் இந்த நேரத்துல உலகம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்துல, இந்த நாட்டில் நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய நேரத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்ந்த நற்குணத்தை எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ, எந்த உயர்ந்த அஹ்லாக் எங்களுக்கு போதித்தார்களோ, அப்படிப்பட்ட அஹ்லாக் எங்களுக்கு வரும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுடைய உள்ளங்களை வெல்ல முடியும். நாங்கள் அடுத்தவர்களோடு சண்டையிடுவதற்காக, பிரச்சனை பெற்றுக் கொள்வதற்காக வந்தவர்கள் அல்ல. நற்குணத்தின் மூலமாக மற்றவர்களை எங்கள் வயப்படுத்த வந்திருக்கிறோம். மற்றவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வந்தவர்கள் அதற்கான மிக முக்கியமான ஒரு வழிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நற்குணங்கள். இரண்டாவது, ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுடைய அழகு, அவர்களுடைய செயல்கள், இதன் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய அதே நேரம் நபி அவர்களுடைய சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சுன்னத்துகளை சொன்னார்களோ அந்த சுன்னத்துகள்ல தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்ற திடமான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஈரான் தேசத்தை வெற்றி கொண்டவர்கள், அவர்கள் அன்றைய சூப்பர் பவர் ஈரான்ல அவர்கள் போய் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடக்கூடிய நேரத்துல ஒரு சில உணவு தானியங்கள், சாப்பிடக்கூடிய உணவு மணிகள் அது கீழே விழுகிறது. அந்த நேரத்துல கூட அவர்கள் அந்த உணவு மணிகளை எடுத்து எடுத்து சாப்பிடுகிறார்கள். அப்பொழுது அருகில் இருந்தவர் சொன்னார், நீங்க மக்காவிலோ மதீனாவிலோ இல்ல, சூப்பர் பவரான ஒரு நாட்டில் இருக்கிறீர்கள், இந்த இடத்துக்கு நீங்க ஒரு தூதராக வந்திருக்கிறீர்கள், கீழே விழக்கூடிய உணவை நீங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டா உணவையே பார்க்காத ஒரு பிச்சைக்காரர் போல உங்களை நினைப்பார்கள் என்று அந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா சொன்ன நேரம் அவர்கள் ஆத்திரத்தோட கேட்டார்கள், அத்துருக்கு சுன்னத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஹாஉலா இல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வாழ்க்கையும் நிம்மதியாக சந்தோஷமாக அமைய முடியும். மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் செயல் மூலமாக அழைப்பு கொடுத்தவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும்
For more lectures, visit slhub.com.